அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரிசுரிமை சட்டத்தொடரில் இன்றைய தினத்தில் நாம் சகோதரர்களுடைய இரண்டாம் பகுதியினர், அதாவது ஒருவர் மரணித்துவிட்டால் அவருடைய சகோதர சகோதரிகள் பங்கில் உரிமையுள்ளவர்களாக வருவார்கள் என்று சென்ற பாடங்களில் நாம் விளங்கப்படுத்தினோம். சகோதரர்களை மூன்று வகையினர்களாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒரு வகையினர் சொந்த சகோதரர்கள், ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள். இரண்டாம் வகையினர், அதாவது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் இரண்டு தாய்மார்க்கும் பிறந்தவர்கள். ஒரு தந்தைக்கும் இரண்டு தாய்மார்களுக்கும் பிறந்தவர்களாக இருந்தால் அப்பிள்ளைகளுக்கு தந்தை வழியினால் ஏற்பட்ட சகோதரர்கள் என்று சொல்லுவோம். மூன்றாவது வகையினர் தான் ஒரு தாய்க்கும் இரண்டு தந்தைமார்களுக்கும், ஒரு பெண்மணி இரு திருமணங்கள் செய்திருந்தால் இரண்டு கணவர்மார்களுக்கும் பிறந்த பிள்ளைகளை தாய் வழி சகோதரர்கள் என்று சொல்வார்கள். சகோதரர்களே, சொந்த சகோதரர்களுக்குரிய பங்கு என்ன என்பதை தான் சென்ற வகுப்புகளில் நாம் விளங்கப்படுத்தினோம். சொந்த சகோதரர், அதே போன்று சொந்த சகோதரி, இவர்களுக்குரிய பங்கு முறைகள் என்ன? இப்ப சகோதரர்கள் என்று சொல்லும் போது நாம் சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பு எங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதனுடைய குடும்ப உறவில், ஒரு மனிதனுடைய குடும்ப உறவில் மூன்று விதமான உறவுகள் மனிதனுக்கு இருக்கிறது. ஒன்று பிறப்பினால் ஏற்படக்கூடிய உறவு, பிறப்பினால் ஏற்படக்கூடிய உறவு, ஒன்றாக பிறந்தோம் என்ற வகையில். இப்ப இந்த மூன்று விதமான சகோதரர்களை சகோதரிகளை நாம் எடுத்தால் இவர்கள் எல்லோருமே பிறப்பினால் உருவான சகோதரர்கள். எனவே ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு பிறப்பதின் மூலமாக ஏற்படக்கூடிய குடும்ப உறவு, இஸ்லாம் சொல்லக்கூடிய உறவு. அடுத்தது இரண்டாவது உறவு முறை என்ன? திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு. ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை சார்ந்த சிலர்கள் எங்களுக்கு மகரமாக என்ன செய்வார்கள்? ஆகுவார்கள். எனவே குடும்ப உறவின் மூலமாக, அதாவது திருமண உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய பந்தம், சொந்தம், அப்படி ஒரு உறவு முறை இஸ்லாம் சொல்கின்றது. மூன்றாவது ஒரு உறவு முறை இருக்கின்றது, எங்களுக்கு தெரியும், பால்குடி உறவு மூலமாக ஏற்படக்கூடிய உறவு. ஒரு பெண்ணிடத்தில் பால் குடித்தால் அந்த பெண் தாயினுடைய சட்டத்துக்கு வருவார். ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிப்பதன் மூலமாக அந்த பெண்ணினுடைய பிள்ளைகள் வந்து சகோதரர் சகோதரி என்ற உறவுக்கு என்ன செய்து விடுவார்கள்? வந்து விடுவார்கள். இந்த மூன்றாவது சொல்லப்படக்கூடிய இந்த உறவு முறைக்கும் வாரிசு உரிமைக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹு தஆலா பாலுறவின் மூலமாக ஏற்படக்கூடிய தாய்க்கோ, பாலுறவின் மூலமாக ஏற்படக்கூடிய சகோதரர்களுக்கோ குடும்ப, அதாவது வாரிசு சொத்தில் பங்கு வழங்கவில்லை. எனவே நானும் அவருடைய சகோதரர் தான், அவரும் எங்கள உம்மாட்ட பால் குடிச்சிருக்கிறாரு, அதனால எங்களுக்கும் அவருடைய சொத்துல என்ன செய்ய பங்கு தாங்கன்னு யாரும் என்ன செய்ய முடியாது. எனவே பால் உறவின் மூலமாக யாராவது உறவாக மாறியிருந்தால், தாயாகவோ அல்லது சகோதர சகோதரிகளாகவோ ஆகியிருந்தால் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வாரிசுரிமை சட்டத்தில் மரணித்தவருடைய சொத்தில் எனக்கு பங்கு ஏதும் இந்த உறவின் மூலமாக என்ன கிடைக்க மாட்டாது. ஆனால் இஸ்லாம் அந்த பால் உறவின் மூலமாக வேறு சில சட்டங்களை நிரூபித்திருக்கின்றது, நிரூபியிருக்கின்றது. அதாவது பால் குடித்தால் அதன் மூலமாக அந்த பெண்மணி தாய் என்ற சட்டத்துக்கு வந்து விடுவாள். அப்ப தாய் சட்டத்துக்கு வந்தால் எப்படி என்னுடைய சொந்த தாயோடு சாதாரணமாக நாம் பேசலாமோ பழகலாமோ அப்படி அந்த தாயோடும் நான் என்ன செய்யலாம், அந்த தாயினுடைய பிள்ளைகளோட என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளாக நான் எப்படி நடந்து கொள்வேனோ அப்படி சாதாரணமாக அவர்களே உடன் நான் என்ன செய்யலாம், நடந்து கொள்ளலாம். திருமண, அதாவது பிரயாணம் போவதாக இருந்தால் அவர்களை மகரமாக வைத்து நாம் என்ன செய்யலாம், பிரயாணம் கூட. அல்லாஹு தஆலா பிரயாணத்துக்கு மகரமாக இருப்பதற்கு அனுமதி வழங்கினான், ஆனால் சொத்துரிமையில் பங்கு இல்லை என்று ஆக்கிவிட்டான். சொத்துரிமையில என்ன இல்ல, பங்கு கிடையாது. சகோதரர்களே, சொந்த குடும்பத்துக்கு உள்ளிருக்கிற எத்தனை பேருக்கே பங்கு இல்லாம இருக்கிறாங்க, இது வெளியிலிருந்து வந்தது. எனவே இவர்களுக்கு பங்கு கிடையாது. சரி, அப்ப எனவே ஏற்கனவே பேசின சட்டத்தில் சொந்த சகோதர சகோதரிகளுடைய பங்கு முறைகளை நாம் சொன்னோம். சகோதர சகோதரிகளுடைய அடுத்த கட்டம் யாரு? தந்தை வழி சகோதரர்கள், அதாவது ஒரு தந்தைக்கும் இரண்டு தாய்மாருக்கும் பிறந்தவர்கள். இப்ப ஒரு சகோதரர் இருக்கிறார், மரணித்தவருக்கு அவர் சகோதரர். எப்படி சகோதரர் என்றால் மரணித்தவருடைய தந்தையும் இவருடைய தந்தையும் ஒன்று. மரணித்தவருடைய தந்தையும் அவருடைய சகோதராக இருக்கக்கூடிய இவருடைய தந்தையும் ஒரே தந்தை, ஆனால் இருவருடைய தாயும் வேறு வேறு ஆக்கள். அப்ப எனவே இவர்களுக்கு சொல்லப்படும் என்ன, தந்தை வழி சகோதரர். சரி, தந்தை வழி சகோதரருக்குரிய சட்டம் என்ன? நாம் சொந்த சகோதரனுக்கு என்ன சட்டம் சொன்னோமோ, என்ன உறவு முறைகள்ல என்ன முறைகள்ல அவருக்கு பங்கு கிடைக்கும் என்று சொன்னோமோ அதே முறைதான் இவருக்கும். அவருக்கு நாங்க என்ன சொன்னோம், தனிய வந்தால், அதாவது ஒருவர் மரணித்தால், மரணித்தவருக்கு ஒரு சொந்த சகோதரர் இருக்கிறார், அவர் மாத்திரம்தான் அவருடைய வாரிசுக்காரராக இருக்கிறார், குடும்பத்தில் வேற யாருமே இல்லை என்றால் மொத்த சொத்துக்கும் அவர் என்ன செய்வார், சொந்தக்காரராக ஆகிவிடுவார். நானா மரணித்தார், நானாவுக்கு தாய் தந்தையரும் இல்ல, நானாவுக்கு மனைவியும் இல்ல, நானாவுக்கு பிள்ளைகுட்டிகளும் இல்ல, சொந்தமென்று கொண்டாடுறதுக்கு இவர் ஒரு ஆள் தான் இருக்கிறார் என்றால் சகோதரர், மொத்த சொத்தும் யாருக்கு போகும், இந்த சகோதரருக்கு தான் போகும். சொந்த சகோதரனுடைய இரண்டாவது சட்டமாக என்ன சொன்னோம், சொந்த சகோதரரோட சகோதரி ஒருவர் வந்தால், சொந்த சகோதரி ஒருவர் வந்தால், அப்போது அவ்விருவரும் ஆணுக்கு இரண்டு வீதம் பெண்ணுக்கு ஒரு வீதம் என்ற வகையில் சொத்தை பங்கு போடுவார்கள். இப்ப இங்கேயும் தாய் தந்தை வழி சகோதரர், இவர் தனித்து வந்தால் மொத்த சொத்துக்கும் இவர் சொந்தக்காரராகுவார். தனித்து வராம அந்த மரணித்த அந்த மனிதருக்கு எப்படி இவர் தந்தை வழி சகோதரரோ அதே போன்று தந்தை வழி சகோதரி ஒருவரும் இருக்கிறார் என்றால் பணத்தை அவங்க என்ன செய்வாங்க, இவருக்கு ரெண்டு வீதம் அவருக்கு ஒரு வீதம் என்ற வகையில் என்ன செய்வார்கள், அவர்கள் பிரித்து எடுத்துக் கொள்வார்கள். சரி, மூன்றாவது வகை என்ன, நாம் சொந்த சகோதரருக்கு சொன்ன மூன்றாவது வகை என்ன, ஏனைய உறவுக்காரர்கள் வந்தால், ஏனைய உறவுக்காரர்கள் பங்குக்குரியவர்கள் வந்தால், உதாரணமாக தாய், உதாரணமாக மனைவி, உதாரணமாக மகள், இவர்கள் வருகின்ற போது மரணித்தவருக்கு தாய் இருக்கிறாள், மரணித்தவருக்கு மனைவி இருக்கிறாள், மரணித்தவருக்கு மகள் இருக்கிறாள் என்றால் இவர்கள் வருகின்ற போது முதல்ல அவர்களுடைய பங்கெல்லாம் கொடுத்து போட்டு எஞ்சியதை என்ன செய்யப்படும், சகோதரனுக்கு வழங்கப்படும், எஞ்சியதை சகோதரனுக்கு வழங்கப்படும். இப்ப தந்தை வழி சகோதரர் ஒருவர் இருக்கிறார், தந்தை வழி சகோதரர் ஒருவர் இருக்கிறார், இந்த தந்தை வழி சகோதரரும் அதே சட்டத்துக்கு வருவார். மரணித்தவருக்கு தாய் இருக்கிறார், மரணித்தவருக்கு பெண் பிள்ளை இருக்கிறது, மரணித்தவருக்கு மனைவி இருக்கிறார் என்றால் முதல்ல அவங்களுக்குரிய பங்கெல்லாம் கொடுக்கணும். அவங்களுக்குரிய பங்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன எஞ்சுகின்றதோ, பேலன்ஸ் ஆகின்றதோ, அதை தந்தை வழி சகோதரனான இவருக்கு வழங்கப்படும், தந்தை வழி சகோதரனான இவருக்கு வழங்கப்படும். சரி, அப்ப அவருக்கு என்ன சட்டமோ அதே தான் என்ன, தந்தை வழிக்குரிய சகோதரருக்குரிய சட்டமும். சரி, எங்க வித்தியாசம் இருக்குது, வித்தியாசம் எங்க இருக்குன்றதை நான் சொல்றேன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன வித்தியாசம், ஒரு சொந்த சகோதரர் சொத்தில் பங்குள்ளவராக வருவதாக இருந்தால் அதற்குரிய நிபந்தனை என்ன, மரணித்தவருக்கு தந்தையோ பிள்ளையோ மகனோ இருக்கக்கூடாது. மரணித்தவருக்கு தந்தை இருக்கக்கூடாது, மகனும் இருக்கக்கூடாது. அப்ப பொதுவாக சகோதர சகோதரிகள் பங்காளர்களாக வருவதாக இருந்தால் மரணித்தவருக்கு ஆண் பிள்ளையோ தந்தையோ இருக்கக்கூடாது, அப்பதான் இவங்க பங்குல வருவாங்க. அப்ப அதே சட்டம் தான் இவருக்கும், யாரு, தந்தை வழி சகோதரருக்கும். மரணித்தவருக்கு ஆம்பளை பிள்ளையும் இருக்கக்கூடாது, மரணித்தவருக்கு தந்தையும் இருக்கக்கூடாது, அப்பதான் இவர் பங்குல வருவார். அவருக்கு சொந்த சகோதரனுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கும்னு சொன்னோம், இந்த ரெண்டு பேர் இருந்தா இவர் வரமாட்டாரு. மகன் இருந்தால் வரமாட்டார், தந்தை இருந்தால் சொந்த சகோதரன் வரமாட்டார். சரி, இப்ப தந்தை வழி சகோதரனுக்கு மூணாவது ஒரு ஆளும் வந்து பிளாக் பண்ணுவாரு, அது யாரு, சொந்த சகோதரர். மரணித்தவருக்கு சொந்த சகோதரர் ஒருவர் இருப்பாரானால் தந்தை வழி சகோதரர் என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார், அவருக்கு பங்கு இல்ல, அவருக்கு பங்கு என்ன செய்யாது, கிடைக்க மாட்டாது. அப்ப இது ஒரு வித்தியாசம், தந்தை வழி சகோதரன் விஷயத்துல ஒரு வித்தியாசம். அப்ப நாம சட்டம் என்ன சொன்னோம், சொந்த சகோதரனுக்கு என்ன பங்கெல்லாம் வருமோ அந்த பங்கெல்லாம் என்ன செய்யும், தந்தை வழி சகோதரருக்கு வரும். ஆனால் சொந்த சகோதரரை பிளாக் பண்றவர் ரெண்டு பேரா தான் இருப்பாங்க, தந்தை வழி சகோதரரை பிளாக் பண்றவர் மூணு பேரா இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் யாரு, அதுல ஒருவர் வந்து சொந்த சகோதரர். அப்ப இறந்தவருக்கு மகன் இருக்கக்கூடாது, இறந்தவருக்கு தந்தை இருக்கக்கூடாது, இறந்தவருக்கு சொந்த சகோதரரும் இருக்கக்கூடாது, அப்போதுதான் இவர் என்ன செய்வாரு, தந்தை வழி சகோதரர் பங்குல வருவார். அவங்க மூணு பேர் இருப்பாங்கன்னா ஹலாஸ், இவருடைய சீட் கிளிப்பற்றும், இவருக்கு டிக்கெட் கிளிப்பற்றும், இவர் வரமாட்டாரு. சரி, இது ஒன்று. அடுத்தது இன்னொரு சட்டம் என்ன, சகோதரிக்குரிய பங்கு ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு, சொந்த சகோதரிக்குரிய பங்கு. நான்கு முறைகள் சொல்லப்பட்டது, சொந்த சகோதரிக்குரிய பங்கு வார முறை நாலு முறை சொல்லப்பட்டது. அதுல நாலாவது முறை நாங்க என்ன சொன்னா, நீங்க கிளிப் எடுத்து பாத்துக்கோங்க, என்ன இப்ப நாளையும் சொன்னா அதுக்கு டைம் போகும். நாலாவது முறை என்னன்னா, மரணிக்கக்கூடிய ஒருவருக்கு, ஒருவர் மரணித்தார், மரணித்தவருக்கு வந்து ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அந்த சகோதரிக்கு ஆஃப் கிடைக்கும், சொத்துல ஆஃப். மரணித்தவருக்கு தாயும் சகோதரியும் இருந்தால், ஒருத்தர் மரணிக்கிறாரு அவருக்கு தாய் இருக்கிறார், மரணிக்கிறவருக்கு வந்து சகோதரி இருக்கிறார், சொந்த சகோதரர். பங்கு எப்படி பிரிப்போம்? சொந்த சகோதரிக்கு ஆஃப் வழங்கப்படும், சொந்த சகோதரிக்கு ஆஃப், தாய்க்கு மூன்றுல ஒரு பங்கு என்ன செய்யப்படும், வழங்கப்படும். சரி, சொந்த சகோதரருடைய சட்டத்தில் ஒன்று இருக்குது, என்னன்னா இறந்தவருக்கு மகள் இருந்தால், இறந்தவருக்கு மகள் இருந்தால் அல்லது பேத்தி இருந்தால், இறந்தவருக்கு மகளோ அல்லது பேத்தியோ இருந்தால் அப்போது சொந்த சகோதரிக்கு ஆஃப் என்ற சட்டம் அப்ப வராது, பேலன்ஸ் தான் அவருக்கு கிடைக்கும். இப்ப உதாரணமாக ஒருவர் மௌத்தாராரு, அவருக்கு மகள் இருக்கிறாள், தாய் இருக்கிறாள், சகோதரி ஒருவரும் இருக்கிறார், என்ன செய்வாங்க? தாய்க்கு மகள் இருக்கிறதுனால ஆறுல ஒன்று தாய் கொடுப்பாங்க, மகள் இருக்கிறாள் அந்த மகளுக்கு சொத்துல பாதி கிடைக்கும், ஒரு மகள் தனியே வந்தா சொத்துல பாதி கிடைக்கும். இது கொடுத்து போக என்ன பேலன்ஸ் ஆகுதோ அந்த பேலன்ஸ் என்ன செய்வார்கள், சகோதரிக்கு கொடுப்பார்கள். ஏற்கனவே நாம் சொன்ன சட்டத்தை பாருங்க, தாயும் சகோதரியும் வரும்போது சகோதரிக்கு ஆஃப் கிடைக்கும், ஆனால் மகளோடு சகோதரி வந்தால், மகளோடு சகோதரி வந்தால் அப்போது மகளுக்கு வந்து சகோதரிக்கு ஆஃப் கிடையாது, பேலன்ஸ் தான் கிடைக்கும். சரி, இப்ப நாங்க ஒரு சட்டம் சொல்றோம், எப்படின்னா மரணித்தவருக்கு சகோதரி ஒருவர் இருக்கிறார், சொந்த சகோதரி, மரணித்தவருக்கு மகள் இருக்கிறாள், மரணித்தவருக்கு வந்து தாய் இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப தாய்க்கு ஆறுல ஒரு பங்கு கொடுத்துருவாங்க, சகோதரிக்கு வந்து என்ன செய்வாங்க, மகளோட இருக்கிற காரணத்தால, மகளோட இருக்கிற காரணத்தால பேலன்ஸ் தான் வரணும். சரி, இந்த குரூப்ல தந்தை வழி சகோதரர் ஒருவரும் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மரணித்தவருக்கு தாய் இருக்கிறாள், மரணித்தவருக்கு மகள் இருக்கிறாள், மரணித்தவருக்கு சகோதரி இருக்கிறாள், மரணித்தவருக்கு தந்தை வழி சகோதரர் ஒருவர் இருக்கிறார், யார் இருக்கிறார், தந்தை வழி சகோதரர் ஒருவர் இருக்கிறார். சரி, இப்ப இந்த தந்தை வழி சகோதரருக்கு வந்து பங்கு கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப பாருங்க, தாய்க்கு ஆறு லொண்ட கொடுத்துடணும், மகளுக்கு ஆஃப கொடுக்கணும், பேலன்ஸ் ஆகுறத யாருக்கு கொடுக்கணும், சகோதரிக்கு கொடுக்கணும். சரி, பேலன்ஸ் எல்லாம் சகோதரிக்கு கொடுத்தாச்சு, இப்ப வேற பேலன்ஸ் இல்ல இவருக்கு கொடுக்கறது, யாருக்கு, தந்தை வழி சகோதரருக்கு பேலன்ஸ் இல்ல, அதனால இவருக்கு பேலன்ஸ் வழங்கப்பட மாட்டாது, இவருக்கு சொத்துல பங்கு இல்லாம போயிடும். சரி, இப்படி வந்துச்சுன்னு வைங்க, இறந்தவருக்கு தாய் இருக்கிறாள், இறந்தவருக்கு சகோதரி இருக்கிறாள், புள்ளை இல்ல, இறந்தவருக்கு தந்தை வழி சகோதரர் ஒருவர் இருக்கிறார். இப்ப என்ன நடக்கும், தாய்க்கு ஆறு லொண்ட கொடுப்பாங்க, தாய்க்கு ஆறில் ஒரு பகுதி வழங்கப்படும், இறந்தவருடைய சகோதரிக்கு ஆஃப் வழங்கப்படும், பேலன்ஸ் ஆகுறத தந்தை வழி சகோதரர் எடுப்பார், பேலன்ஸ் ஆகுறத என்ன செய்வாரு, தந்தை வழி சகோதரர் எடுப்பார். அப்ப இறந்தவருக்கு மகளும் சகோதரியும் வந்தால் அப்ப பேலன்ஸ் ஆவாது, தந்தை வழி சகோதரர் இருந்தால் அவர் அடிபட்டு போயிடுவார், அவருக்கு வந்து பங்கு இல்லாம போயிடும். அப்ப எனவே தந்தை வழி சகோதரர் பங்குல வருவதா இருந்தால் நாலு சட்டங்களை தாண்டினா தான் பங்குல வரையலும் அவரு. அதுல ஒன்று, மகன் இருக்கக்கூடாது, இறந்தவருக்கு மகன் இருக்கக்கூடாது, இறந்தவருக்கு தந்தை இருக்கக்கூடாது, இறந்தவருக்கு சொந்த சகோதரன் இருக்கக்கூடாது. சரி, இந்த மூணு பேருமே இல்லைன்னு வைங்க, சகோதரி இருக்கிறாள், சகோதரி இருக்கும் போது தந்தை வழி சகோதரர், சொந்த சகோதரி இருக்கும் போது தந்தை வழி சகோதரர் பங்கில் வருவாரா என்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் வருவாரு, ஒரு சந்தர்ப்பத்தில் வரமாட்டார். இறந்தவருக்கு மகள் இருந்தால், இறந்தவருக்கு மகள் இருந்தால் சகோதரியும் இருந்தால் தந்தை வழி சகோதரன் வரமாட்டார். இறந்தவருக்கு மகள் இல்லாம சகோதரி மட்டும் இருந்தால் அப்ப தந்தை வழி சகோதரர் என்ன செய்வாரு, பங்கில் உரிமையாளராக வருவார். அப்ப எனவே தந்தை வழி சகோதரருக்கு பங்கு கிடைப்பதாக இருந்தால் நாலு பேர் என்ன செய்யக்கூடாது, அங்க இருக்க கூடாது. ஒன்று என்ன சொன்னோம், தந்தை வாப்பா இருந்தாரு வைங்க, உரிமையில சகோதர சகோதரி எல்லாம் அடிபட்டு போயிருவாங்க, மகன் இருந்தாரு வைங்க, சகோதர சகோதரி எல்லாருக்கும் பங்கு இல்லாம போயிடும், சொந்த சகோதரர் இருந்தாரு வைங்க, தாய் வழி இந்த தந்தை வழி சகோதரனுக்கு இடம் இல்லாம போயிடும், சொந்த சகோதரர் இருந்தார். அப்ப அதே போல சொந்த சகோதரி இருந்தால் தந்தை வழி சகோதரனுக்கு இடம் கிடைக்குமா மாட்டிச்சாண்டா, நிலைமையை பொறுத்து. இறந்தவருக்கு மகள் இருந்தால் தந்தை வழி சகோதரருக்கு பங்கு இல்லை, இறந்தவருக்கு மகள் இல்லாவிட்டால் தந்தை வழி சகோதரர் என்ன செய்வார்? பங்கில் வருவார். இதை நீங்க திரும்ப திரும்ப கொஞ்சம் ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டீங்க என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், சட்டம் எங்களுக்கு தெளிவாக விளங்கலாம். சகோதரர்களே, இதுல நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் சொன்னா, நம்மளை பார்க்கணும், நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன் குடும்பத்துல, குடும்பத்துல நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன். உதாரணமா என் வாப்பா மூத்தாக்கி ஹயாத்தோட இருந்தாலும் மூத்தானாலும் பரவாயில்ல, என்ன வாப்பா மூத்து மாதிரி ஆக்கி வாப்பாக்கு சொத்து இருந்தா என்ன பொசிஷன்ல நான் வருவேன், நான் எனக்கு இருப்பவர்கள் யார், இப்படி நாங்க கொஞ்சம் சில கணக்குகளை போட்டு பார்த்தோம் சொன்னா என்ன செய்யும், இது தெளிவாகி விடும். எனவே தந்தை வழி சகோதரருக்குரிய பங்கு என்ன என்பதுதான் இன்றைய வகுப்பில் நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.